سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لا تحرك به لسانك لتعجل به، إن علينا جمعه وقرآنه، فإذا قرأناه فاتبع قرآنه، ثم إن علينا بيانه. وقال رسول الله صلى الله عليه وسلم، يقال لصاحب القرآن اقرأ وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا، فإن منزلك عند آخر آية تقرأها، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு மிகவும் பரிசுத்தமான தூய்மையான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்களும் மதங்களும் தோன்றிக் கொண்டும் மறைந்து கொண்டும் இருக்குகின்றன. அந்த மார்க்கங்கள மதங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், யாராவது ஒருவருடைய பெயர் அல்லது ஒரு நாட்டுடைய பெயர் அல்லது ஒரு கோத்திரத்துடைய பெயரை வைத்து அந்த மதங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. யூத மதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த யூத மதத்துடைய பெயர் வந்ததே யஹூதான்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம். ஹதரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகள், அதிலுள்ள ஒரு ஆண் பிள்ளையுடைய பெயர் தான் யஹூதா. அந்த யஹூதாவுடைய வம்சத்துல வந்தவர்கள் நிறைய பேர் இருக்குகின்றார்கள். அந்த வம்சத்துடைய பெயரை வைத்துத்தான் யஹூதுன்னு சொல்லி யூத மதத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் எடுத்துக் கொள்ளுங்க, உலகத்துல பெரும் பகுதியான அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவ மதத்துடைய பெயர் வந்ததும் ஹதரத் ஈசாவுடைய பெயரை வைத்துத்தான். ஹதரத் ஈசாவுடைய பெயர் ஜீசஸ் கிறிஸ்துன்னு சொல்லி இருக்குது. அந்த பெயரை வைத்துத்தான் கிறிஸ்தவ மதமே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்கட நாட்டில் உள்ள அந்த பௌத்த மதத்தை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க, புத்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதர், அவரை பற்றி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது, அவர் நல்லவர். உலகத்துல மக்கள் யார் யாரெல்லாம் தன்னுடைய தலைவரா வணங்குறாங்களோ அவங்க யாரும் பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. ஹதரத் ஈசாவாக இருக்கலாம், ஹதரத் மூசாவாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள மக்களுக்கு நல்லதைத்தான் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அவர்களுடைய பேச்ச மீறி என்ன செய்யறாங்க, அவர்களை கடவுளாக தெய்வங்களாக எடுத்து வணங்குறாங்க. ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு போதும் நீங்க என்ன வணங்குங்கன்னு சொல்லல, ஒரு போதும் நீங்க எனக்கு சஜதா செய்யுங்கன்னு சொல்லல. ஆனால் அவர்களை புகழக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஹதரத் ஈசாவை கடவுளா தெய்வமா எடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில புத்த பெருமாளும் ஒரு நல்ல மனிதர், சாலிஹான மனிதர். அந்த அவருடைய பெயரை வைத்துத்தான் பௌத்த மதம் எங்கட நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. ஆனா இஸ்லாத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க, அது எந்த கோத்திரத்துடைய பெயரும் இல்ல, எந்த நாட்டுடைய பெயரும் இல்ல, எந்த நபருடைய பெயரும் இல்ல. இஸ்லாம் உண்டாலே என்றா வழிபடுதல், கட்டுப்படுதல், அல்லாஹுக்கு முன்னால நாங்க எங்களை முழுமையாக ஒப்படைத்தல். அப்ப மற்ற மதங்கள் மார்க்கங்களை விட்டும் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வித்தியாசமோ அதே மாதிரி மற்ற மார்க்கங்களுடைய வழிகாட்டுதலுக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த வேதங்களை விட்டும் எங்களுக்கு தரப்பட்ட அந்த வேதமும் வித்தியாசமான ஒரு வேதம். எங்கட வேதத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனே பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆரம்பத்துல ஹதரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது தௌராத் என்று சொல்லக்கூடிய அந்த வேதம். அந்த தௌராத் மஸ்ஜிதுல் அக்சாவுல வைத்து பாதுகாக்கப்பட்டது. ஆனால் சில வருடங்கள், சில நூறு வருடங்களுக்கு பின்னால சரித்திரத்தை நீங்க படிச்சிருப்பீங்க, புஹ்தே நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்கார அரசன், அவன் பௌத்த அதாவது அந்த மஸ்ஜிதுல் அக்சாவில் உள்ளவர்களை தாக்கி, அந்த மஸ்ஜிதுல் அக்சாவையும் தாக்கி, அந்த தௌராத் என்ற வேதம் பலகையில தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஹதரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போன வேளையில அந்த தௌராத்தில் உள்ள விடயங்கள் பலகையில எழுதப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தௌராத்துடைய பலகைகளை மஸ்ஜிதுல் அக்சாவில ரொம்ப பாதுகாப்பாக வைத்தாங்க. ஆனால் முஹ்சைன் அசர் அந்த மஸ்ஜிதுல் அக்சாவை தாக்கிய வேளையில அந்த பலகைகளும் எரிந்து சாம்பலாகி விட்டது. இப்பொழுது உலகத்துல தௌராத் வேதம் இல்ல, அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் ஹஜரத் உசைர் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் அவர்களுடைய ஞாபக சக்தியை வைத்து என்ன செய்யறாங்க, மீண்டும் தௌராத் மக்களுக்கு முன்னால ஓதி காட்டுறாங்க. அதனால தான் ஹஜரத் உசைரையும் யஹூதிகள் அல்லாஹுடைய குமாரர், அல்லாஹுடைய மகன், வகாலத்தில் யஹூது உசைருடி புனுல்லா வகாலத்தின் நசாரல் மசீஹு புனுல்லா. யஹூதிகள் சொல்லுவாங்க உசைர் அல்லாஹுடைய மகன், கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க ஈசா அல்லாஹுடைய மகன். ஹஜரத் உசைர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த யூதர்கள் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னதற்குரிய முக்கியமான காரணம் என்ன, அவங்க தௌராத்தை தன்னுடைய ஞாபக சக்தியால மீண்டும் ஓதி காட்டியது. அப்ப ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால்தான் அந்த தௌராத் மீண்டும் எழுதப்படுது. ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜபூர் வேதத்தை எடுத்துக்கொண்டீங்கண்டா, அந்த ஜபூர் வேதத்துல இறை கட்டளையுடன் சில கவிஞர்களுடைய கவிகளும் இணைக்கப்பட்டிருக்குது. ஒரு 100 நல்ல கவிஞர்களுடைய கவியும் அந்த ஜபூர் வேதத்துல இணைக்கப்பட்டதுனால அதையும் அவர்களால முழுமையா பாதுகாக்க முடியல. பின்னால வந்த ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இஞ்சில் எழுதப்பட்டதும் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால்தான் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்படுறாங்க. அதற்கு பின்னால இந்த இஞ்சில் எழுதப்படுது. அந்த இஞ்சிலும் எந்த பாஷையில இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களால சொல்ல முடியாது. அது இறங்கிய பாஷை உண்டு, இன்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாஷை வேறு. அதுல கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி எத்தனையோ ஏற்பாடுகள் வந்துருச்சு. ஆனால் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியமத்தை தான் இந்த குர்ஆன் ஷரீஃப். நபி அவர்களுக்கு எந்த அடிப்படையில் இறக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரைக்கும் கயாம நாள் வரைக்கும் இதை அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான். உலகத்துடைய எந்த ஆபத்தை கொண்டும் இதை அழிக்க முடியாது. அதனால தான் முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ரிவாயத்து வருகின்றது. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், முனஸ்ஸிலுன் அலைக கிதாபன் லா யக்ஸிலுஹுல் மா, உங்களின் பக்கம் உங்களின் மீது ஒரு கிதாபை நான் இறக்க போகின்றேன், நீரால் அதை அழித்துவிட முடியாது, தண்ணீரால் வெள்ளத்தால் அதை அழிக்க முடியாது, நெருப்பால் அதை அழித்துவிட முடியாது, உலகத்துடைய எந்த இயற்கை அனர்த்தத்தாலும் ஆபத்து வராத அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், அந்த குர்ஆனை அவனே பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான். நபி அவர்களுக்கு எத்தனையோ மோஜிசாக்கள், அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு காலத்துல பொதுவான ஒரு வழக்கம், ஒரு நபி தன்னை ரசூல், நான் அல்லாஹுடைய ஒரு தூதுவன், நான் அல்லாஹுடைய ஒரு மெசஞ்சர் என்று வந்து சொல்லக்கூடிய வேளையில அந்த மக்கள் சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, எங்களுக்கு ஒரு மோஜிசாவை காட்டுங்க, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுங்க. நபிமார்களால் வெளியானவைகளுக்கு அற்புதம் என்றும் மோஜிசா என்றும், வலிமார்களால இறைதேசர்கள் அவர்களை எதையாவது வெளியாக்கி காட்டின அதற்கு கராமத் என்றும் கூறப்படும். இப்பொழுது ஒவ்வொரு நபிமார் ஒவ்வொரு வகையான மாஜிதாவை கொடுத்திருந்தான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 அத்தாட்சிகள் குர்ஆனிலே தெளிவா வருது. வலகத் ஆதேனா மூசா திஸா ஆயாத்தின் பையினாத், நாங்க மூசாவுக்கு 9 தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். அதுல சில முக்கியமான ஒரு அட்டாச்சி என்ன, இந்த அவங்க அவர்களுடைய இந்த உள்ள கையை என்ன செய்வாங்க, மடித்து அவர்களுடைய தோல் பட்டைக்கு கீழால் உள்ள இடத்துல வைத்து விட்டு மீண்டும் இந்த கையை வெளியில் எடுத்து இப்படி திறந்தாங்கன்னு சொன்னா சூரியனை விட இந்த கை ஒளியுள்ளதாக பிரகாசமானதாக இருக்கும். உங்களோட கையை பொத்தி விட்டு உங்களோட தோல் பட்டைக்கு கீழால் வைத்து விட்டு மீண்டும் வெளியில் எடுத்து விட்டீர்கள் என்றால் தஹ்ருஜு பைதா, அது ரொம்பவும் பிரகாசமானதாக ஒளி உள்ளதாக இருக்கும். மின் கைரி சூ, அதுல எந்த இருளும் இருக்காது. ஆயத்தன் உஹ்ரா, நாங்க உங்களுக்கு தந்த அத்தாட்சிகளில் இதுவும் முக்கியமான ஒரு அத்தாட்சி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதே மாதிரி ஒவ்வொரு நபிக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான மொஜிசாக்களை கொடுத்திருந்தான். ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பத்தி நாங்க முன்னநாட்டை ஞாபகப்படுத்தினோம். அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவங்க ஜிக்ரி செய்யற வேளையில் அவர்களோடு சேர்ந்து மலைகளும் ஜிக்ரி செய்யும், அவர்கள் ஜிக்ரி செய்யற வேளையில் அவர்களோடு சேர்ந்து பறவைகளும் ஜிக்ரி செய்யும். அவர்களுடைய தந்தை ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நாம் தாவூதுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம், அவர்கள் ஜிக்ரி செய்யக்கூடிய வேளையில அந்த மலைகளும் சேர்ந்து அவர்களோடு ஜிக்ரி செய்யும், அவர்கள் ஜிக்ரி செய்யக்கூடிய வேளையில பறவைகளும் அவர்களோடு சேர்ந்து ஜிக்ரி செய்யும். இது ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் ஹதரத் சுலைமான் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட ஒரு மொஜிஸா. ஹதரத் யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவங்க சரித்திரத்தை குர்ஆன்ல தனியாக, ஹதரத் யூசுப்புடைய சரித்திரம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி வேறு யாரு எந்த ஒரு நபியுடைய சரித்திரமும் விரிவாக தெளிவாக சொல்லப்படல. ஹதரத் மூசா, ஹதரத் இப்ராஹிம் பல நபிமார்களுடைய சரித்திரங்கள் கூறப்பட்டிருக்குது. ஆனா அதெல்லாம் துண்டு துண்டா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சரித்திரத்தை, ஒவ்வொரு விடயத்தை, அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விடயத்தை சொல்லியிருப்பான். ஆனா ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முழுமையான அந்த சரித்திரத்தை சூரா யூசுப்ல அல்லாஹ் அப்படியே தொடர்படியா கூறிக்கொண்டே இருக்கின்றான். அந்த சரித்திரத்துல வருது, ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களை விட்டும் அவர்களுடைய தந்தை ஹதரத் யாகூபை அல்லாஹ் பிரித்து விடுகின்றான். அந்த பிரித்ததற்குரிய காரணத்தையும் முக்கியமான ஒரு கிதாபு தஃப்சீர், தஃப்சீர் மாரிஃபுல் குர்ஆன் இருக்குது, இங்கேயும் இருக்குது, மாரிஃபுல் குர்ஆன் என்று சொல்லி இருக்குது. முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹமத்துல்லாஹி இங்கிலீஷ்லயும் இருக்குது, உருதுலயும் இருக்குது. அந்த தஃப்சீர் மாரிஃபுல் குர்ஆன் என்ற கிதாபில் எழுதப்படுது. ஹஜ்ரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரவுல அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க. வணங்கக்கூடிய வேளையில் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் புறத்தை விடுறாங்க, தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, தொட்டில தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலை குரத்தை விட்டு விடுகின்றார்கள். இதை பார்த்த ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனடியாக தன்னுடைய கவனத்தை மகளின் பக்கம் திருப்புகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், எந்த யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய விசேஷமான ஒரு நபி, விசேஷமான ஒரு ரசூல், நீங்க என் பக்கம் நெருங்கி என்னுடன் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில உங்களோட மகன் அழுததற்கு, உங்களோட மகன் குரத்தை விட்டதற்கு, என்னுடன் ரகசியம் பேசுவதை விட்டும் நீங்க மகனின் பக்கம் உங்களுடைய திசையை திருப்பிட்டீங்களா, அதனால் இதோ உங்களை விட்டும் உங்களோட மகனை நான் பிரித்து விடுகின்றேன் என்று சொல்லித்தான் சுமார் 25 வருடம் 30 வருஷம் ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை விட்டும் அவர்களுடைய மகனை அல்லாஹ் பிரித்து விடுகின்றான். அவ்வளவு பெரிய தூரத்தில் இருக்கல்ல, ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஜோர்டான்ல, ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஈஜிப்ட்ல, இடையில சின்ன ஒரு கடல் தான் இருக்குது, கொஞ்சம் அந்த கடலை தாண்டிட்டு அவங்க ஈஜிப்ட் போய்த்திரேனும். ஆனால் சுமார் 25-30 வருஷம் ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை விட்டும் ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பிரித்து விட்டான். அது நீண்ட சரித்திரம், இப்பொழுது சரித்திரம் சொல்லக்கூடிய நேரம் அல்ல. கடைசியில் என்ன செய்கின்றார்கள், ஹதரத் யூசுப்புக்கு தெரியுது அலைஹி ஸலாத்து வஸலாம் எங்கட வாப்பா ஷாம்ல, அதாவது ஜோர்டன்ல தான் இருக்கிறாங்க, இப்பொழுது ஒரு ஜமாத் அனுப்புறாங்க, எங்கட வாப்பாவை கூட்டிக் கொண்டு வாங்க. ஹதரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நினைச்சு நினைச்சு ஹதரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பார்வையும் போய் விட்டது. இப்பொழுது யாகூப் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் போட்டிருந்த ஒரு ஜுப்பா, ஒரு சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க, இந்த சட்டையை கொண்டு போய் எங்கட வாப்பாவுக்கு முன்னால போடுங்க, எங்கட வாப்பாவுடைய பார்வை திரும்பி வந்துவிடும். இஸ்ஹபு பிகமீஸி ஹாதா ஃபல்கூஹு அலா வஜ்ஹி அபி யாதி பஸீரா, இதோ இந்த என்னுடைய சட்டையை கொண்டு போய் என்னுடைய வாப்பாவுக்கு முன்னால போடுங்க, அவருடைய பார்வை திரும்பி வரும். இப்ப அந்த சட்டை ஈஜிப்டிலிருந்து வருது, அந்த சட்டை எத்தனையோ 100 கிலோமீட்டருடைய தொலை தூரத்திலிருந்து வருது. ஜோர்டன் உள்ள யாகூபு சொல்றாரு, இன்னில அஜிதுரி ஹயூசுப், யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கின்றேன், இன்னில அஜிதுரி ஹயூசுப், யூசுஃபுடைய வாடை வருது, சட்டை வருவதை பார்த்து கூறுகின்றார், யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். பின்னால் அந்த சட்டையை கொண்டு வந்து போடுறாங்க, ஹஜ்ரத் யாகூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பார்வை திரும்பி வந்துவிடுது. மேலான பெரியார்களே, கனவான்களே, ஷஹூர்களே, அதற்கு பின்னால் வந்த ஹஜ்ரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் எத்தனையோ அற்புதங்களை கொடுத்திருந்தான். அவர்கள் சொல்லுவாங்க, பிறவியிலேயே ஒரு ஆள் குருடரா பிறந்துட்டா அவரை நான் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு சுகமாக்குவேன், ஒரு ஆள் இறந்து விட்டார் என்றால் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அவனுக்கு மீண்டும் நான் உயிரை கொடுப்பேன். நீங்க வீட்டுல என்னென்ன பதுக்கி வச்சிருக்கிறீங்க, சேகரிச்சு வைக்கிறீங்க, அதையும் நான் சொல்லுவேன். நீங்க வீட்டுல எதேதை சாப்பிட்டு வந்தீங்க, அதையும் நான் சொல்லுவேன். இது என்னுடைய சக்தி அல்ல, என்னுடைய அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 9 அத்தாச்சு, ஹதரத் சுலைமான், ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தது, அவங்க சிக்கிர செய்யற வேளையில மலைகள் பறவைகள் அவர்களோடு சேர்ந்து சிக்கிர செய்யறது, ஹதரத் யாகூபுக்கு தன்னுடைய மகன் சட்டையை முன்னால போட்டதோட பார்வை வந்தது, அதே மாதிரி இன்னும் எத்தனை வத்தாட்சிகள், ஹதரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாறாங்கல், அந்த பாறாங்கல்லிலிருந்து ஒரு 10 மாத ஷூல் ஒட்டகையை வெளியாக்கினான். இந்தக்கோ நாளைக்கோ குட்டி போடக்கூடிய ஒரு ஒட்டகத்தை ஒரு பாறம் கல்லிலிருந்து ஹதரத் சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளியாக்கி காட்டினான். அதே மாதிரி ஹதரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும். ஆனா இந்த அத்தாட்சிகள் எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. அவர்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த அத்தாட்சிகள் இருந்தது, அந்த மொஜிசாக்கள் இருந்தன. அவர்களுடைய இறப்புடன் வபாத்துடன் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்று ஓரிரண்டு அத்தாட்சி அல்ல, பல மொஜிசாக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த மொஜிசாக்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு மொஜிசா தான் இந்த குர்ஆன் ஷரீஃப். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த குர்ஆன் மற்ற வேதங்களை விட்டு எப்படி வித்தியாசமோ அதே மாதிரி இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த குர்ஆன் முதலாவது அல்லாஹ் பாதுகாத்தது எதுல? லௌஹுல் மஹ்பூதுடைய பலகையில வைத்து. அது குர்ஆன்ல வருது, ஃபீ லௌ பல் ஹுவ குர்ஆனுல் மஜீத் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்க நடக்க அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்குது. அந்த குர்ஆன் அல்லாஹ் முதலாவது பாதுகாத்தது எதுல? நபியுடைய கல்பல உள்ளத்துல வைத்துத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வரும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹி எடுத்து கொண்டு வருவாங்க. அப்ப சில நேரத்துல வஹி ஒரே நேரத்துல அஞ்சு ஆயத்தும் வரும், பத்து ஆயத்தும் வரும், ஐம்பது ஆயத்தும் வரும், நூறு ஆயத்தும் வரும். ஒரு பெரிய முழுமையான சூறாவையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவாங்க. இப்ப நபி அவர்களுக்கு பயம், ஏண்டா இது கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆன பாதுகாக்கணும். அதனால ஜிப்ரீல் ஓத ஓத நபி அவர்களும் அதில் ஜிப்ரீல பின்தொடர்ந்து என்ன செய்வாங்க? தன்னுடைய வாயை அசைப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் உத்தரவிட்டான், ஜிப்ரீல் ஓதக்கூடிய வேலையில லா துஹர்ரிக் பிஹி லிசானக, நீங்களோட நாக்க அசைக்காதீங்க, லிதாஜல பிஹி, நீங்க அவசரப்பட்டு ஜிப்ரீலோட சேர்ந்து நீங்க ஓதாதீங்க, நாங்க ஓதுறத நீங்க கேளுங்க, நாங்க ஓதி முடித்ததற்கு பின்னால நீங்க ஓதுங்க, அதை நாங்க உங்களை பாதுகாத்து தருவோம். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, நாங்க ஒரு ஆயத்தை பாடமாக்க எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரே சந்தர்ப்பத்தில் ஐம்பது ஆயத்து நூறு ஆயத்து இறங்கினாலும் அதில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒருக்க ஓதினா அந்த நூறு ஆயத்தையும் நபி அவர்கள் உடனடியா பாடமாக்கி விட்டுடுவாங்க. ஆனா ஒரு வருஷத்துல எத்தனை ஆயத்து எத்தனை சூரா இறங்கியதோ அது எல்லாத்தையும் இந்த ரமதானுடைய மாதத்துல தான் ஹஜ்ரத் ஜிப்ரீலுக்கு முன்னால நபி அவங்க தௌர் செய்வாங்க. எத்தனை ஆயத்து எத்தனை சூரா இறங்கிச்சோ அதெல்லாம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால ஓதி காட்டுவாங்க. நபி அவர்கள் எந்த வருஷத்துல வஃபாத்தானார்களோ அந்த வருடத்துல அதாவது ரெண்டு தௌர், அதாவது ரெண்டு தடவை அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன ஓதி காட்டினாங்க. ஆக நபியுடைய காலத்துல குர்ஆன முதலாவது பாதுகாத்தது எதுல? நபியுடைய கல்பல வச்சு. அதுவும் அவர்களுக்கு அந்த காலத்துல அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு ஞாபக சக்தி, அது ஒரு விசேஷமான வித்தியாசமான ஞாபக சக்தி. ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான், எப்படி நபியுடைய காலத்துல ஆண்களும் ஹாஃபிஸ், பெண்கள் ஹதரத் ஆயிஷா, ஹதரத் ஹஃப்ஸா, ஹதரத் உம்மு சலமா போன்ற மிக பெரும் பெரும் சஹாபியா பெண்களும் ஹாஃபிஸ்களாக ஹாஃபிஸாக்களாக இருந்தாங்க. இப்பொழுது குர்ஆன் இறங்கும் முதலாவது அதை என்ன செய்வாங்க? கல்பல வைத்து பாதுகாப்பாங்க. ஆனா மறுமுனையில குர்ஆனை எழுதக்கூடியவர்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு காத்திபுல் வஹி அல்லது குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர்கள் என்று சொல்லப்படும். ஒரு பதினாறு பதினேழு பேர், ஒரு ரிவாயத்தில் ஒரு நாற்பத்தி சொச்ச பேர் இருந்ததா வருது. வஹி வரும் பொழுதே நபியவங்க சொல்லுவாங்க, வஹியை எழுதுறவங்க வாங்கன்னு சொல்லி. இப்ப அந்த வஹி எழுதக்கூடியவங்க எல்லாம் நபியை சூழ்ந்து வந்து உட்கார்ந்து கொள்வாங்க. இப்ப அந்த வஹியை எழுதுவாங்க. எதில் எழுதுறது, யார் யார்கிட்ட எது எது கிடைக்குமோ அதில் அதில் எழுதி கொள்வாங்க. சிலர்கள் என்ன செய்வாங்க, ஈத்த மட்டைகள் எழுதுவாங்க, சிலர்கள் கற்பாறைகள் எழுதுவாங்க, இன்னும் சிலர்கள் ஒட்டகத்துடைய அந்த நீளமான முள்ளுகள்ல எழுதுவாங்க, இன்னும் சிலர்கள் பேப்பர்களையும் எழுதினாங்க. யார் யாருக்கு எது எது கிடைச்சதோ அதில் அதில் எல்லாம் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை எழுதி கொள்வாங்க. ஆனா நபியுடைய காலத்துல இந்த முழு குர்ஆன் இந்த புத்தகத்துடைய வடிவத்துல நபியுடைய காலத்துல இருக்கல்ல, இதற்கு புள்ளியும் இருக்கல்ல, நுக்தாவும் இருக்கல்ல, தவறு சேரும் இருக்கல்ல நபியுடைய காலத்துல. அப்ப வஹி வரும், நபி அவங்க சொல்லுவாங்க எழுதுங்க இந்த சூராவுல இந்த ஆயத்தை இந்த ஆயத்துக்கு மேலால அல்லது இந்த ஆயத்துக்கு கீழால எழுதிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வஹியை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் அதை எழுதி கொள்வாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, எந்த அளவுக்கு ஞாபக சக்தின்னு சொன்னா அம்பிரிபுன் சலமானு சொல்லக்கூடிய ஒரு ஏழு வயசு ஒரு சிறு குழந்தை, சின்ன புள்ள, அவர் இஸ்லாத்தேற்றும் இருக்கல்ல, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு சின்ன தண்ணீர் தடாகம், ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு. அந்த கிணற்றுக்கு பக்கத்துல தான் அம்ரிபுன் சலமாவுடைய வீடு இருந்துச்சு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்க எல்லாம் அந்த இடத்துல தான் தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு 5-10 நிமிஷம் ஓய்வு எடுப்பாங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய வேளையில் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இந்த குரானை ஓதிக் கொள்வாங்க. அந்த குரான் ஓதுவதை கேட்டுட்டு 7 வயதுல அம்ரிபுன் சலமா இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குரானுடைய பெரும் பகுதியை அவர் என்ன செஞ்சிட்டாரு? பானமாக்கிட்டாரு. அப்ப பாருங்க, அவர்களுக்கு அல்ல இவ்வளவு பெரிய ஞாபக சக்தியை கொடுத்திருப்பான். மக்கள் இருந்து முஹாஜிரீன்கள் வருவாங்க மதீனாவுக்கு. அப்ப மதீனாவில் உள்ள அன்சாரி பெண்களை நபி அவங்க திருமணம் முடிச்சு வைப்பாங்க. அந்த பெண்மணிகள் கேட்கறது என்ன? நீங்க எங்களுக்கு மகரா பணமோ சொத்தோ செல்வமோ ஒன்றுமே தர தேவையில்ல. உங்களுக்கு என்னென்ன குரானுடைய சூறாக்கள் ஆயத்துகள் பாடமோ அந்த சூறாக்களையும் ஆயத்துகளையும் மாத்திரம் நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க, பரிசித்தாங்க, அதையே நாங்க மகராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறக்கூடிய அளவுல குரான படிப்பதில் அவர்களுக்கு அவ்வளவு ஆசை. மஸ்ஜிது நபவியில செலவேல சத்தம் அதிகமா வரும். நபி அவங்க சொல்லுவாங்க, உங்க சத்தத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அவர்களுடைய முக்கியமான வேலை தொழில், வியாபாரம், குடும்பம், அவர்களுடைய தூக்கம், சாப்பாடு, இதை தவிர்த்து உள்ள மற்ற முழு நேரத்தை என்ன செய்வாங்க? மஸ்ஜித் நபவியில கழிச்சு அந்த குர்ஆன தொழுகைகள் ஓதுவாங்க. ஆண்கள் பள்ளியில ஓதுவாங்க, பெண்கள் அவர்களுடைய வீட்டில் ஓதுவாங்க. நபி அவர்கள் வபாத் ஆகிற காலம் வரைக்கும் இதே அடிப்படையில தான் குர்ஆன அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனா நபியுடைய காலத்துல பல யுத்தங்கள் நடந்துச்சு. அந்த யுத்தங்கள்ல ஒரு யுத்தம் தான் வீரை மவுனான்னு சொல்லக்கூடிய யுத்தம். அதுல 70 காரிகள் நபியுடைய காலத்துல காரின, இந்த காலத்துல ஹாபிஸ், 70 ஹாபிஸ்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க அந்த வீரை மவுனா என்று சொல்லக்கூடிய யுத்தத்துல. நபியுடைய வபாத்துக்கு பின்னால சில பொய்யர்கள் தன்னை நபி என வாதிட ஆரம்பித்தாங்க. அதுல முசைலமுத்துல் கத்ராப் என்று ஒருவன், அஸ்வத் அனிஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன், துலைஹா அசதி என்று சொல்லக்கூடிய ஒருவன், இவங்க எல்லாம் தன்னை நபி என வாதிட ஆரம்பித்தாங்க. அந்த வேளையில தான் ஹதரத் சித்திக் அக்பர், ஹதரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபாக்குடைய ஜமாத்தை தயாரிச்சு அனுப்பினாங்க. அந்த முசைலமாவோட நீங்க என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். அந்த யுத்தத்திற்கு பெயர் யமாமான்னு சொல்லக்கூடிய யுத்தம். அந்த யமாமான்னு சொல்லக்கூடிய யுத்தத்துல ஒரு ரிவாயத்துல வருவது 70 சஹாபாக்கள், 70 காரிகள், இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது 700 ஹாபிஸ்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னால ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, கலீஃபா ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, இந்த பாருங்க நபியுடைய காலத்துல வீரமாவுனால 70 காரிகள் ஹாபிஸ்கள், இப்ப யமாமால 70 அல்லது 700 ஹாபிஸ்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. இப்படி ஒவ்வொரு யுத்தத்தில எங்கட ஹாபிஸ்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டா, எங்கட குரானை நாங்க எப்படி பாதுகாக்கிறது? அதனால நீங்க அனுமதித்தாங்க இந்த குரான்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நாங்க ஒரே ஒரு புத்தகத்துடைய வடிவத்தில் ஒன்று சேர்க்க நீங்க அனுமதித்தாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி உமர்ட்ட, உமர், நபி அவர்கள் செய்யாத ஒரு வேலையை நீங்க எப்படி செய்ய சொல்றீங்க? நபி அவர்கள் செய்யாத ஒரு வேலையை எனக்கு நீங்க எப்படி செய்ய சொல்கின்றீர்கள்? ஹதரத் உமர் சொன்னாங்க, கலீஃபத்துல் முஸ்லிமீன் அவர்களே, இது இந்த காலத்துல தேவை. நபியுடைய காலத்துல அவ்வளவு பெருசா இது தேவைப்படல, ஆனா இந்த காலத்துல ஹாபிஸ்கள் எல்லாம் ஷஹீதாகி கொண்டிருக்கிறாங்க, இது முக்கியமான தேவை, இதுல ஹைர் இருக்குதுன்னு சொல்லி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வற்புறுத்தி கொண்டே இருந்தாங்க. கொஞ்ச காலத்துல ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்லிட்டாங்க, இந்த குர்ஆன உண்டு சேர்க்கிறது ஆக முக்கியமான வேலை. சரி, இதற்கு நாங்க யாரை தேர்ந்தெடுப்போம்? ஹதரத் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜெயித் இப்னு சாபித் அழைக்கின்றார்கள். அழைச்சு சொல்றாங்க, ஜெயித், நீங்க வாலிபனா இருக்கிறீங்க, நாங்க உங்களை பத்தி சந்தேகப்படல, நீங்க நல்ல நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீங்க, நபியுடைய காலத்துல நீங்க வகையை எழுதி கொண்டிருந்தீங்க, அதனால இந்த குர்ஆனை நீங்க ஒன்று சேருங்க. பாருங்க, அவங்க காலத்துல தீனுடைய உழைப்பு, தாவத்துடைய உழைப்பு, ஆண்கள் பெண்கள் வீட்டுல வெளியில எல்லாம் நடந்து ஒரு அழகான சூழல் மாகவுள் இருந்ததுனால எல்லாத்துடைய கவலையும் ஒரே கவலை தான், ஒரு வித்தியாசமான சிந்தனை இல்ல. ஹதரத் அபூபக்கர் ஹதரத் உமர்கிட்ட எதை கேட்டாங்களோ அதே கேள்வியை ஹதரத் ஜெயித் இப்னு சாபித் கேட்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும், நபி உங்க செய்யாதத நீங்க எப்படி எனக்கு செய்ய சொல்றீங்க? நபியுடைய காலத்துல நடக்காததை நீங்க எப்படி செய்ய சொல்றீங்க? ஹதரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சொன்னாங்க, இது ஹைரான விஷயம், நல்ல விஷயம். இப்பொழுது செய்த பண்ண சாபித்திரது எல்லாம் சொல்றாங்க, ஒரு இடத்தில் உள்ள ஒரு பெரிய மலைய, ஒரு பாறாங்கல்ல, அந்த இடத்தை விட்டும் இன்னும் ஒரு இடத்துக்கு நீங்க எனக்கு புரட்ட சொன்னீங்கடா, அது லேசான காரியம். ஆனா இந்த முழு குரானுடைய ஆயத்தை உண்டு சேர்க்கிறது எனக்கு கஷ்டம், இருந்தாலும் உங்களை உத்தரவை கொண்டு நான் உண்டு சேர்க்கிறேன் என்று சொல்லி அதில் சேர்த்தபடி சாபித்திரது எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த குரான் ஆங்காங்கே எழுதப்பட்டது எல்லாத்தையும் உண்டு சேர்க்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இந்த சரித்திர புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்பொழுது ஹதரத் ஜெயித் இப்னு சாபித்தும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த குர்ஆனை உண்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் யாரு கொண்டாலும் இருக்கிறது இல்ல, யாராவது ஒரு குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு வந்தா ஹதரத் ஜெயித் முதலாவது தன்னுடைய ஞாபக சக்தியை வச்சு பார்ப்பாங்க, என்னுடைய இந்த மனநத்திற்கு இது சரியா இருக்குதா. ரெண்டாவது ஹதரத் உமர்கிட்ட கொடுப்பாங்க, உங்களுடைய ஞாபக சக்திக்கு இது சரியா இருக்குதா. மூணாவது சொல்லுவாங்க, வஹி வரக்கூடிய வேளையில நபியுடைய சமூகத்துல நீங்க இதை எழுதி நீங்க என்பதற்கு ரெண்டு சாட்சியோடு குழந்தா தான் நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி மூணு நாள் நிபந்தனைகளை வைத்து அதர செய்தவனு சாபித்ரதி அல்லாஹூ அன்ஹு குரான் என்ன செய்யறாங்க, உண்டு சேர்க்கிறாங்க. அதுவும் இந்த முழுமையான புத்தக வடிவத்தில் இல்ல, ஒரு தனித்தனி மெகசீன் மாதிரி. எப்படி சூரத்துல் பக்ரா அது ஒரு மெகசீன், சூர ஆல இம்ரான் அது ஒரு மெகசீன், ஒரு சின்ன புத்தகம். இந்த வடிவத்தில் என்ன செய்யறாங்க, உண்டு சேர்த்துட்டாங்க. ஆனா குரான்ல வருது, நபி அவர்களுடைய ஹதீஸ்ல வருது, உன்ஜிரல் குர்ஆனு அலா சபாத்தி அஹ்ருஃப், குர்ஆன் ஏழு முறையில ஏழு வார்த்தையில இறக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த வார்த்தை வித்தியாசம் இல்ல, அதனுடைய உச்சரிப்பு வித்தியாசம். குர்ஆன் என்ன செய்யலாம், ஒவ்வொரு உச்சரிப்பில ஏழு வகையில குர்ஆன் ஓதலாம், அதனுடைய உச்சரிப்பு. இப்ப எங்களுக்கு நாங்க ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன், இப்ப எங்களை சிலோன்ல கொழும்பாளுக்கள் பேசுற தமிழ் ஒரு மாதிரி, அங்கிட்டு அக்கன்றிக்காரவங்க இன்னும் ஒரு மாதிரி, இங்கிட்டு டெங்குக்காரவங்க வேறொரு மாதிரி, கழுத்திர காலிக்காரவங்க இன்னும் ஒரு மாதிரி, இல்ல தமிழ் தான் பேசுறது, அந்த உச்சரிப்ப பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமா. புள்ளி கூட மாற்றப்படல, அதுல ஒரு நுணுக்குத்தா கூட மாற்றப்படல, அதுல ஒரு தவறு சேரு கூட மாற்றப்படல. அந்நியவர்களை மாதிரி பெருமை பேசுறதுக்கெல்லாம் குர்ஆன தரல. மாற்றமாக இந்த குர்ஆனுடைய அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்க்கையை அமைக்கணும். எங்கட ஆண்களுக்குரிய வாழ்க்கையுடைய திட்டம், எங்கட பெண்களுக்குரிய வாழ்க்கையுடைய திட்டம், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஆட்சியுடைய முறை அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறியிருக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆரம்பத்தில் நபியுடைய காலத்துல குர்ஆனுடைய அந்த குர்ஆன உண்டு சேர்க்கதுல ஈடுபட்டது யாரு, அதுல ஜெய்தபுனு சாபித்ரதி அல்லாஹூ அன்ஹு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, வகையை எழுதி கொண்டிருந்தாங்க, குர்ஆன உண்டு சேர்த்தாங்க, அந்த குர்ஆனுடைய ஹிதுமத்தில் ஈடுபட்டதுனால அதுல ஜெய்த அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதிரி வேறு யாரையும் கண்ணியப்படுத்தல. புகாரி ஷரீஃப்ல வருது, ஒரு தரவு நபி உங்க கேட்கிறாங்க, ஜெயித் அப்படின்னு சாபித்த பார்த்து, ஜெயித் அத்தின் சுரியானியா, ஜெயித் உங்களுக்கு சுரியானியா பாஷா தெரியுமா, சொன்னாங்க யார சூழல்லா தெரியாது. நபி அவங்க சொன்னாங்க அப்படின்னா பத்த அல்லம்ஹா, என்ன அந்த சுரியானியா பாஷைய படிங்க, யூதர்களுடைய லெட்டர் வந்தா ஒரு யூதனை வச்சுத்தான் நான் அந்த டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா செய்யணும், நான் அரபியில ஒரு லெட்டர் அனுப்பினா அந்த லெட்டர் ஒரு யூதன் தான் அவர்களை தர்ஜுமா செய்யணும், எனக்கு அவங்களை நம்ப முடியாது, அதனால் நீங்க இந்த சுரியானியா பாஷைய படிங்க. புகாரியில வருது, அதுல ஜெய்தபுன் சாபித்ரதி அல்லாஹு அன்ஹு அந்த சுரியானியாவுடைய முழு பாஷைய 17 நாள்ல படிச்சு முடிக்கிறாங்க. எங்கட சிந்தனைக்கு வரும், எங்கட தமிழ் எடுத்துக்கொள்ளுங்க, இங்கிலீஷ் எடுத்துக்கொள்ளுங்க, வேற எந்த பாஷை, இவர் படிக்கிறார் இங்கிலீஷ் மீடியம், இவர் படிக்கிறார் சிங்கள மீடியம், இவர் படிக்கிறார் தமிழ் மீடியம், ஒரு 5 வருஷம் முழுமையா படித்தாலும் அந்த பாஷை அவர்களால் விளங்க முடியாது. ஒரு 17 நாள்ல அதில் ஜெய்தபுனு சாபித்ரதி அல்லாஹு அன்ஹு முழு சுரியானியா பாஷையும் படிச்சு முடிச்சாங்கண்டா. எதனால, அந்த குர்ஆனுடைய ஹிதுமத்தில் ஈடுபட்டாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஞாபக சக்தியை கொடுத்தாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயாவது யுத்தத்துக்கு போனா தன்னுடைய பிரதிநிதி, தன்னுடைய பிரதிநிதியாக ஹதரத் ஜெயித் இப்னு சாபித் ஏற்படுத்திட்டு போவாங்க. குர்ஆனுடைய ஹிதுமத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் அவ்வளவு இனிமையா ஓதுவாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, மன் அஹப்ப அய்யக்ரா அல் குர்ஆன ஹப்பன் கமா உன்ஸில ஃபல்யக்ரா கிராஅத இப்னு உம்மி ஆபத், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதிரி நீங்க ஓதுன ஈடுபட்டதுனால அவருக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன, ஒரு தடவை நபி அவர்கள் ஒரு மரத்தை பார்த்து சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் வாலிபரா இருக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் இந்த மரத்தில் ஏறி ஒரு கனியை பிச்சு கொண்டு வாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மரத்தில் ஏறுறாங்க, ஏறி கனியை பிக்க ஏறக்கூடிய வேளையில அவருடைய இந்த கெண்டை கால், அவருடைய இந்த கெண்டை கால் கொஞ்சம் அதாவது சின்னதா இருந்துச்சு, அவ்வளவு கொழுப்பு இருக்கல கொஞ்சம் மெலிஞ்சு மாதிரி இருந்துச்சு. அப்ப ஒரு ஆள் கேள்வி பண்ணினாரு, என்ன இப்னு மஸ்ஊதுடைய இந்த கெண்டை கால், இந்த கெண்டை கால் என்ன இவ்வளவு மெலிஞ்சு போயிட்டு இருக்குது என்று ஒரு கிண்டல் மாதிரி கேலி மாதிரி சொன்ன வேளையில உஹத் மலையை விட பாரமாக இருக்கும் என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அப்போ துன்யாவுல குர்ஆனுடைய ஹிதமத்தில் ஈடுபடுறாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியம். இப்னு மஸ்ஊத பார்த்து நபி அவங்க சொல்லுவாங்க, இதுனுக்கு அலையா அன் தர்ஃபா அல் ஹிஜாப், எங்களோட வீட்டுக்கு கேட்டன் போட்டிருந்தா அந்த கேட்டனை எனி டைம் நீங்க தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ள வரையிலும். நான் யாரோடையாவது ரகசியம் பேசிக் கொண்டிருந்தா என்னுடைய ரகசியத்தை நீங்க மாத்திரம் கேட்கலாம். அத்தா அன்ஹா, நான் உங்களை தடை செய்யாத வரைக்கும் என்னுடைய ரகசியத்தை நீங்க கேட்கலாம். எங்களோட வீட்டுக்குள்ள நீங்க எனி டைம் வரையிலும். நபியுடைய செருப்பை தூக்கிறது இப்னு மஸ்ஊத், நபி அவர்களுடைய தலையணியை தூக்கிறது இப்னு மஸ்ஊத், நபி அவர்களுடைய மிஸ்வாக்கையும் நபி அவர்கள் வுது செய்யக்கூடிய லோட்டாவை சுமந்து கொண்டு போறது இப்னு மஸ்ஊத். அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு எதனால கிடைச்சிட்டு? அந்த குர்ஆனுடைய ஹிதமத்தில் ஈடுபட்டதனால். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால் அன்று அவர்கள் குர்ஆனை ஓதுறதுடைய ஹிதமத்தில் ஈடுபட்டாங்க, குர்ஆனை எழுதுவதுடைய ஹிதமத்தில் ஈடுபட்டாங்க, குர்ஆனை பாதுகாப்பதை கொண்டு ஈடுபட்டாங்க. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் பாதுகாத்துட்டான், குர்ஆன் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் குர்ஆனுடைய ஓதுதலுடைய ஹிதமத் இன்றைக்கும் இருக்குது, அந்த குர்ஆனின் படி அமல் செய்யக்கூடிய ஹிதமத் கயாம நாள் வரைக்கும் இருக்குது. அதனால குர்ஆனை நாங்க வெறும் வரக்கத்திற்காக வேண்டி எடுக்கிறல்ல, வீட்டுல உயரமான ஒரு இடத்துல வைக்கிறது, ரொம்ப கண்ணியமான இடத்துல வைக்கிறது, யாராவது மூத்தானா குர்ஆன் எடுக்கிறது, அவங்களுக்கு ஓதுங்க, யாசின் ஓதுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. முந்தைய உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை காலையில அல்லது ராகு வந்துட்டா எங்க வீட்டுகள்ல சாம்பிராணி போக பிடிக்கிறது, ஊது, அதாவது என்ன அந்த குத்தி பச்சை வச்சுறது, பள்ளி ஹசரத்தை வந்து சொன்னது நீங்க யாசின் ஓதுங்க, துவா ஓதுங்க, இதெல்லாம் குர்ஆன். எங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டி இந்த குர்ஆன். குர்ஆன் எங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதை செயல்படுத்தக்கூடிய வேளையில அல்லாஹ் எங்களை கண்ணியமாக்குவான். ஆனா இந்த உலகத்துல முஸ்லீம்களுக்கு ஏன் கேவலம்? முஸ்லீம் என்று சொன்னாலே ஒரு மாதிரியா பாக்கிறான், இஸ்லாமியன் என்று சொன்னாலே ஒரு மாதிரியா பாக்கிறான். ஏன் இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடியதை விட்டுட்டாங்க? குர்ஆன் அவர்களுடைய வழிகாட்டி, நபியுடைய சுன்னத் அவர்களுடைய முக்கியமான சுன்னத், அந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதலை விட்டாச்சு, நபியுடைய சுன்னத்தை விட்டாச்சு, அந்நியவர்களுடைய கலை கலாச்சாரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சதுனால முஸ்லீம்களுக்கு இருந்த கண்ணியம் நாளுக்கு நாள் ஏற்பட்டு போகுது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு சக்தியை வச்சிருக்கிறான் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். உலகத்துல இப்ப நாங்க இப்ப கிட்ட ஒரு வயசு, எங்களை விட கூடுனா 40, 45, 50 வயசு உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஃபர்து தொழுகையில மாத்திரம் நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை 17 தடவை ஓதுறோம். பருதுல மாத்திரம் 17 தடவை. இப்ப இந்த ரமதான்ல தராவேகல தராவேக தொழுகை 20 தடவை, இஷால ஒரு 4 தடவை, வித்திரல ஒரு 3 தடவை, கிட்டத்தட்ட 27 தடவை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவ ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துல நாங்க கேட்கிறோம்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, 8000 தடவை. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவ கேட்டு கேட்டு எங்களுக்கு என்னாவது சளைப்பு வந்துருச்சா, அல்லது எங்களுக்கு ஏதாவது போர் வந்துருச்சா? ஹரம் ஷரீஃப்ல நீங்க பேசி பாத்தீங்கண்டா, ஒவ்வொரு நாளும் அந்த சுதேசி அல்லது ஷேக் ஷுரை மோதுறாங்க, பல 100 அல்ல பல 1000 தடவை கேட்டாலும் அதை கேட்கறதுக்கு இன்பம் இனிமே சந்தோஷமே தவிர அதுல மனிதனுக்கு ஒரு சோர்வோ சடைவோ களைப்போ ஏற்படல. அல்ல அவனுடைய அந்த கலாம்ல வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு நூர். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, உலகத்திலுடைய எந்த கவிதையா இருக்கலாம், எந்த கிறிஸ்தவாக இருக்கலாம், எந்த பாட்டாக இருக்கலாம், 10, 100 அதுக்கு மேல கேட்டா மனிதன் சரிஞ்சிருவான். ஆனா இந்த குர்ஆன்ல அப்படி அல்ல. இதுல அல்லாஹ் கேட்க கேட்க இன்பம், கேட்க கேட்க இனிமை, அதை கேட்க கேட்க உள்ளத்துல ஒரு வகையான ஒரு அமைதிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். அது ஓதப்படப்பட அந்த வீட்டுல அல்லாஹுடைய ரஹமத் திரங்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு சிலர்கள் சொல்றது எங்க நாட்டிலே மீக்குது, எங்கட வீட்டுல ஒரே குழப்பம் பிரச்சனை, அந்த பிசாசு இந்த பிசாசு ஷைத்தான் ஜின் சூனியம் ஒன்றுமில்ல. வீட்டுல நீங்க முதலாவது பாக்குற தனிப்பாட்டுங்க, உங்களோட வீட்டுல கேட்கிற தனிப்பாட்டுங்க, குர்ஆன நீங்க ஓதுங்க, குர்ஆனுடைய சப்தத்தை கேளுங்க, வீட்டில் உள்ள எல்லா சைத்தான்களும் பறந்து பேசுறோம். காலை முதல் மாலை வரைக்கும் சைத்தானியத்தை கேட்டா, காலை முதல் மாலை வரைக்கும் சைத்தானியத்தை பார்த்தா வீட்டுல சைத்தான் தான் வரும். பேய் பிசாசு தான் வரும், பாக்குறது பேய, பாக்குறது பிசாச. அப்ப வீட்டுல வேற என்ன ரஹ்மத்தா வரப்போகுது? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால அல்லாஹுடைய அந்த கலாம ஓதோத ரஹ்மத்துடைய மலக்குமார்களை இறங்குறாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது, அதுல உசைத் இப்னு ஹுதைர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை வந்து சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், நேற்றிரவு நான் குரான் ஓதி கொண்டிருந்தேன். ஓதி கொண்டிருந்த வேலையில எங்கடாவது சொல்லுவாங்க, அந்த ஈத்தப்பழம் எல்லாம் அறுவடை செஞ்சா சூடடிக்கிறது, எங்க நாட்டுல அரிசி சூடடிக்கிறது மாதிரி அவங்களுக்கு அதிகமா ஈத்தப்பழம் தானே, அந்த ஈத்தப்பழத்தை சூடடிக்கிற இடத்தை பக்கத்துல நின்று கொண்டு நான் குரான் ஓதி கொண்டிருந்தேன். எங்கட யஹியான்ற மகன் தூங்கி கொண்டிருந்தார், அதுக்கு பக்கத்துல எங்கட வீட்டில் ஒரு ஒட்டகத்தை நான் கட்டி வச்சிருந்தேன். யார சூழல்ல நான் குரான் ஓதி கொண்டிருந்தேன், ஓதி கொண்டிருந்த வேலையில எங்கட வீட்டில் ஒட்டகம் திடீர்ந்து என்ன செய்து அது குழம்புது, அது அங்கிட்டு இங்கிட்டும் ஆடுது அசையுது. அப்ப மறுக்க நிப்பாத்தினேன் அந்த அதே மாதிரி தான். அப்ப சொன்னாங்க ஹதரத் அபு உமாமா ரதியல்லாஹு ஹதரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரதியல்லாஹு அன்ஹு, பக்கத்துல எங்கட மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருந்தான், எனக்கு பயம் பிடிச்சிருச்சு, ஒட்டகம் அங்கிட்டு இங்கிட்டு போகுது, அது வந்து எங்கட புள்ளைய நெரிச்சிட்டா என்ன செய்யறது, அதனால நான் நிப்பாத்திட்டேன் வந்து சொல்லி நபி அவர்கள்ட்ட சொன்ன வேலையில நபி அவங்க சொன்னாங்க, உஸைத் நீங்க திரும்பவும் பேசி ஓதுங்க, நீங்க திருப்பி பேசி ஓதுங்க, முதலாவது ஓடுங்க அந்த ஒட்டகம் என்ன செய்து ஒட்டகம் ஆடுதான் பாருங்க, திரும்பவும் ஓடுங்க அந்த ஒட்டகம் ஆடுதான் பாருங்க, திரும்பவும் ஓடுங்க அந்த ஒட்டகம் ஆடுதான் பாருங்க, உங்களோட தலை தூக்கி மேல பாருங்க ஏதாவது தெரியப்படுதான்னு சொல்லு. சொன்னாங்க ஆம் யார சூழல்லா, மேல ஒரு மேக கூட்டம் மாதிரி என்ன சூழ்ந்திருந்துச்சு, அந்த மேக கூட்டமும் ஒரு பிரகாசமான முறையில நபி அவங்க சொன்னாங்க உசைத் அதுதான் மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறாங்க, நீங்க நேற்றிரவு மாத்திரமும் கூட குரான் ஊதரத்தை நிப்பாட்டாம சுபகு வரைக்கும் ஓதி இருந்தா முழு மதீனாவில் உள்ள முஸ்லிம்களும் அந்த மலக்குமார்களை பார்த்து இருப்பாங்க. நீங்க எப்பொழுது நிப்பாத்திட்டீங்களோ அந்த மலக்குமார்களுடைய வருகை நின்றுச்சு, நீங்க சுபகு வரைக்கும் ஓதினா சுபகு வரைக்கும் அந்த மலக்குமார்களை மதீனாவில் உள்ள மக்கள் பார்த்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கலாம் ஓதக்கூடிய வேலையில அங்க ரஹமத்துடைய மலக்குமார்கள் இறங்குறாங்க, அதுல தனியான ஒரு இன்பம் சஹாபாக்களுக்கு, அதற்கு பின்னால வந்தவர்களுக்கு. ரமதானுடைய மாதம் வந்தா குர்ஆனை தவிர வேற எந்த ஈடுபாடும் இல்ல. ஹஜரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நாள்ல ஒரு குர்ஆனை முடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க பாப்போம், ஒரு நாளையில ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறது என்றா அவர்களுடைய முழுமையான ஈடுபாடு குர்ஆன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவத்தாண்டு சொல்லக்கூடிய அந்த கரந்தத்தை ஹதீஸ் கரந்தத்தை எழுதியிருக்கிறாங்க. இமாம் மாலிக் ஆக பெரிய ஒரு இமாம், இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத்மார்கள் இன்றும் உள்ளவர். அவர் சொல்லுவாங்க ரமதான் மாதம் வந்துட்டா நான் ஹதீஸ் எழுதுறத எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சிட்டு என்ற ரமதான் இது குர்ஆனுடைய மாதம், நான் குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட்டுடுவேன் சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதனால நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தணும், குர்ஆனுடன் நாங்க இணையணும். யார் யார் இணைவார்களோ அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான், அன்றும் கண்ணியப்படுத்தினான், இன்றும் கண்ணியப்படுத்துகின்றான், கிளாமனால் வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். குர்ஆனோடு இணையணும், அதனுடைய ஓதுதலை கொண்டு இணையிறது, குர்ஆன் உள்ள ஆயத்துகளை கொண்டு அமல் செய்யறது, குர்ஆன் எப்படி எங்களை வாழ்க்கையை அமைக்கணும் சொல்லிருக்கிறதோ அந்த அடிப்படையில நாங்க அமைச்சோம் என்று சொன்னா அதன் மூலமாக அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவோம். இந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃபில வருது. அல் இஸாபான்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபுல ஹஜரத் அபு ரைஹானா ரதியல்லாஹு அன்ஹு யுத்தத்தை பேசி பல நாட்களுக்கு பின்னால வீட்டுக்கு திரும்பி வராங்க. வந்து இரவையில சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ட மனைவிட்ட சொன்னாங்க ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வாரேன்னு எனக்கு அனுமதித்தாங்க. மனைவி சொன்னாங்க சரி சொல்லுங்க, இஷா சாப்பிட்டாரு இரவு சாப்பாடு, உது செஞ்சாரு, தொழுகுறாரு, பஜ்ருடைய முஅத்தின் பாங்கு சொற வரைக்கும் தொழுகுறாரு. எங்கட யோசிச்சு பாருங்க, எங்கட அறிவுல படுமா, சஃபர் போயிட்டு ரொம்ப நாளைக்கு பின்னால வந்திருக்கிறாரு, ரொம்பவும் களைச்சு வந்திருக்கிறாரு, அழகான மனைவி பக்கத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அனுமதி கேட்டாரு கொஞ்சம் குர்ஆன் ஓத அனுமதி தாங்க. ஓதுறாரு ஓதுறாரு சுபகுக்கு பாங்கு சொல்லக்கூடிய வேலையில தான் அவருக்கு ஒரு இது உண்டு வந்துருச்சு, உடனடியா தலாம் கொடுத்தாரு. அப்ப பின்னால மனைவி அவருக்கு சரியான ஆத்திரம் கேட்கிறாரு, அந்த மனைவி சொல்ற ஹரஜித்த சும்மா தாய்பத்த நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போனீங்க ஜிஹாதுல, பின்னால கஷ்டப்பட்டீங்க, பின்னால நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்தீங்க, நீங்க தொழுகையில தக்பீர் கட்டிட்டீங்க, அமா லனா ஃபீக நசீப், என்ன எனக்கு உங்க மீது ஒரு ஹக் உண்டு இல்லையா, எனக்காகவே உங்க மீது ஒரு ஹக்கு ஒரு உரிமை உண்டு இல்லையா. சொன்னாரு நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இருக்க கூடாதா, நீ கொஞ்சம் இடையில என்ன தட்டி இருக்க கூடாதா. அப்ப நான் பெண்மணி கேட்கிறாங்க, நீங்க என்ன என்னையும் மறந்து விடக்கூடிய அளவுக்கு தொழுகையில எப்படி நீங்க ஈடுபட்டீங்க. சொன்னாங்க தொழுகையில குர்ஆன் ஓத ஆரம்பிச்சேன், அந்த சுவர்க்கம் சம்பந்தமான ஆயத்துகளை நான் ஓதி ஓதி அதனுடைய இன்பத்தில் அப்படியே நான் மெய்மறந்து விட்டேன். பஜ்ருடைய அதான கேட்கின்றவருக்கு இந்த முஅத்தின் பாங்கு சொல்லாட்டி இன்னும் எவ்வளவு நேரம் நான் ஈடுபட்டு இருப்பேன் என்று கூறக்கூடிய அளவுல குரான் ஓதுவதில் அவ்வளோயும் பக்கத்துல மனைவி இருக்கிறா, அந்த மனைவியுடைய ஞாபகம் சிந்தனை இல்ல. ஏன், அந்த குரானுடைய இன்பத்துல இனிமேல் அப்படியே மேம்பறந்துட்டாரு. இது போன்ற ஒரு சரித்திரம் அல்ல, நூற்றுக்கணக்கான சரித்திரங்கள். நாங்க ஈடுபடணும், நாங்க ஓதணும், அதுக்கேண்டு நாங்க நேரத்தை ஒதுக்கணும். மத்த எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்க தானே சேரும். நாங்க பிஸின்னு சொல்லி நாங்க பேப்பர் பார்க்காம இருக்கிறா, பிஸின்னு சொல்லி நியூஸ் பார்க்காம இருக்கிறா, பிஸின்னு சொல்லி எங்களோட நண்பர்களை சந்திக்காம இருக்கிறா, பிஸின்னு சொல்லி மத்த எங்கட வேலைகளை செய்யாம இருக்கிறோமா? ரமதானுடைய மாதம், அதனால் இது குர்ஆனுடைய மாதம். நாங்க என்ன செய்யறது? ஓதுறது. அதனால எனக்கு தெரியாது சொல்லி யாரும் இருக்கலா? உங்களுக்கு தெரியும் இங்க எப்படி சட்டதிட்டம், ஏதாவது ஒண்ணு மாத்திட்டீங்க தெரியாதுன்னு சொன்ன இங்க எக்ஸ்கியூஸ் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்குமா? துனியாவிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அதனால தெரியாதுன்னு சொல்லலா. தெரியாதவர்கள் என்ன செய்யணும்? தெரியணும். தெரியாதவர்கள் அதை படிக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கும் படிக்க வைக்கணும். நாங்களும் ஓதுறது, குரான் ஓதுறத்தை கேட்கறது. ஓதுறதும் தனியான ஐபாதத், ஓதுவதை கேட்பதும் தனியான ஐபாதத். அதனை உபயம் காப பார்த்த நபி அவங்க சொல்லுவாங்க, உபய் நீங்க குரான் ஓதுங்க, நான் கேட்கணும். அதரத்து உபய காப் கேட்பாங்க, யார சூழல்லா, குரான் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குது, நான் ஓதவா? இல்ல, நீங்க ஓதுவதை கேட்க எனக்கு விருப்பமா இருக்குது, அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்க சொன்னான். அதரத்து உபய காப் கேட்பாங்க, அல்லாஹு சம்மானில, அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி சொன்னானா? என்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா? அதரத் உபய் இப்னு கஅப் ஓதுவாங்க, நபி அவங்க கேட்பாங்க. அதரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு வீட்டுடைய முற்றத்தில் ஓதுவாங்க, நபி அவங்க சொல்லுவாங்க. அஷ்அரியுடைய அந்த அபூ மூஸா அஷ்அரியுடைய அந்த ராகம், ஹதரத் தாவூதுடைய ராகம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு ஆள் வந்து சொன்னாரு, யார சூழல்லா, அபூ மூஸா ஓதுறாரு, மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நபி அவங்க கேட்டாங்க, அவருடைய கராக்கு எனக்கு கேட்க ஆசையா இருக்குது, ஆனா இப்ப நான் போல அவர் ஓதுறத்தை நிப்பாட்டுவாரு, அவருக்கு தெரியாம ஒரு இடத்துல பேச்சு ஒளிஞ்சு கொண்டு அவருடைய கிராட்டை கேட்கறதுக்கு எனக்கு ஏற்பாடு செய்ய இயலுமா? சொன்னாங்க, ஆம் யார சூழல்லா. இப்ப நபி அவங்க வந்து ஹதரத் அபூ மூஸா கராத்து ஓதுவாங்க, அவருக்கு தெரியாம நபி அவங்க அந்த கராத்தை கேட்டு எடுத்தாரு. சொன்னாங்க, அபூ மூசாவுக்கு கொடுத்த ராகத்தை பாருங்க, தாவூதுக்கு கொடுக்கப்பட்ட ராகம் மாதிரி இவருக்கு அல்லா ராகத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப நபி அவர்கள் எவ்வளவு பெரிய வகை இறக்கப்பட்ட நபி அவர்கள் குரான் ஓதுவாங்க, காப்பிட்ட ஓத சொல்லி கேட்பாங்க, அபு மூசாட்ட ஓத சொல்லி கேட்பாங்க. அதனால நாங்களும் என்ன செய்யறது? ஓதுறது. எங்கட மகன்மார்கள் ஓதிக்கிறாங்க, மகள்மார்கள் ஓதிக்கிறாங்கண்டா, அவர்களை ஓத சொல்லி கேட்கறது. இதுதான் எங்களுக்கு மிச்சம். உலகத்துல தேடுறது சொத்து செல்வம் வீடு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுதான். நாங்க எதை துனியா உள்ள நல்ல கைதான காரியங்களை சம்பாதிப்போமோ அதுதான் ஆசிரியர் எங்களுக்கு வரும். அதனால மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நல்ல சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். ரமதான்ல ஆக குறைஞ்சது ஒரு ஜூஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதினீங்கண்டா, முழு மாசத்துல 30 ஜூஸ் ஓதிரேலும். அவங்க தான் ஒரு நாளைக்கு ஒரு குரானை முடிச்சாங்க, நாங்க ஒரு ஹிம்மத்து வச்சு தைரியப்பட்டு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதினோம்டா, இன்ஷா அல்லாஹ் ஒரு மாசத்துல முடிச்சிரேலும். இந்த அடிப்படையில ஆசையோட ஆர்வத்தோட தேசத்தோட விருப்பத்தோடு அந்த குரானுடைய கிதமத்தில் ஈடுபட்டா, ஆரம்பத்தில் அல்லாஹ் குரானுடன் இணைந்தவர்கள் எப்படி கண்ணியப்படுத்துவானோ அதே மாதிரி அல்லாஹ் நிச்சயமாக எங்களையும் கண்ணியப்படுத்துவான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய மாதம், யா அல்லாஹ் இந்த மாதத்தை ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக, இதனுடைய திலாவத்தை கொண்டு ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக, குர்ஆனில் உள்ளதின்படி நாங்கள் முழுமையா எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் அனைத்து மக்களும் யா அல்லாஹ் குர்ஆன் கூறக்கூடிய முறைப்படி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ யா அல்லாஹ் அவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயா? யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ யா அல்லாஹ் அவர்களில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயா? யா அல்லாஹ் நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தினுடைய சேவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் பிரஹ்மத்ஹி யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.